கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நாளில் ஜீவனோடு இருந்து நாம் யாவரையும் மோகமாக சந்திக்க செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முதலாக நம்முடைய நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் நம்முடைய ரச்சகரமாய் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளுடைய பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். கடந்த ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பாக நம்ம ஒரு பாடம் பார்த்தோம், கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் பத்திட்டு, ஞாபகம் வருங்களா? அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த பாடம் நமக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையா சீக்கிரமா முடிக்கிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். ஞாபகம் இருக்குங்களா? கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் குறிச்சு நம்ம வந்து பார்த்தோம். ஆமா, சோ இப்போ பொதுவாக கிறிஸ்தவர்கள் இந்த உயிர் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை அவங்க அனுசரிக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா ரொம்ப முழிப்பாங்க, என்ன பதில் சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியாது. என்னன்னா, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நீங்க அனுசரிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு என்ன நன்மை? அதே மாதிரி கர்த்தருடைய மரணத்தை கூட அவங்க அனுசரிக்கிறாங்க, அதனுடைய உயிர்த்தெழுதல் அனுசரிக்கிறாங்க, பட் அதனால என்ன நன்மை இருக்குது? அவர் உயிர்த்தெழுந்தார், இன்னைக்கு மகிமையில பரத்துல இருக்கிறார், பரவாயில்ல. ஆனா அதனால உங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளும் அவரு இரண்டாம் வரிகள் வரும்போது நம்மளும் உயிர்த்தெழுந்துருவோம், அதுதான் அவங்களுடைய வார்த்தையாக இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் அதனுடைய ஆசீர்வாதம் சரியாக புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப கர்த்தரை உயிர்த்தெழுந்ததுனால ஒரு மிகப்பெரிய நன்மை கண்டிப்பாக அவருடைய ஜனங்களுக்கு அங்க வச்சிருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த ஒரு விஷயம்தான் நம்ம போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் மட்டும் நம்ம பார்த்து முடிச்சோம். அதுல உங்களுக்கு நினைவு இருக்கும் நம்ம நினைக்கிறோம். சோ அந்த ஒரு உயிர்த்தெழுந்த பிற்பாடு மூன்று நாளைக்கு அப்புறம் அந்த 40 நாட்களில சீசர்களோடு அவர் சம்பாசித்த அந்த சம்பாசனைகள் நமக்கு நினைவு இருக்கும் இல்லையா? சோ அங்க முதல் நம்ம பார்க்கும் போது அங்க மரியாளுக்கு அங்க காட்சி கொடுக்கிறார், அதுக்கப்புறம் பார்க்கும்போது சீசர்ல மத்தியில காட்சி கொடுக்கிறார், கடற்கரையில அவங்க கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அங்க காட்சி கொடுக்கிறார், அதுக்கப்புறம் எம்மாவூர் போற வழியில அங்கேயும் காட்சி கொடுக்கிறார். சோ அதுல விதவிதமான அந்த எப்படி சொல்லனா கெட்டப் இல்லையா, சோ விதவிதமான தோற்றத்துல அங்க அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்ப அதெல்லாம் ஏன் நம்ம பார்த்தோம் இல்லையா, விதவிதமா ஏன் உங்களுக்கு காட்சி கொடுக்கணும், என்ன காரணம்? ரொம்ப முக்கியமான காரணம் அங்க இருக்கு. ஒருவேளை கர்த்தர் என்ன பண்ணிருக்கலாம்னா, நேர்ல போயிட்டு நான் பாருங்க உயிர் தெழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அவரை அப்படியே அந்த ஒரு பழைய தோற்றம் என்னவோ அதை அப்படியே அவங்களுக்கு வெளிப்படுத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி செய்யல. சோ என்ன காரணம்னா, சீஷர்கள் கண்டிப்பா இந்த விஷயத்தை அவங்க அறியும் போது என்ன ஆயிடும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில அவங்க அனுபவிச்சதே இல்லை. அப்போ எந்த வகையிலயாவது அங்க என்ன நடந்துரும்னா, சீஷர்களுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துடும், ஒரு அதிர்ச்சி கூட அங்க நடக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அங்க ஏழாம் தூதன் அந்த வார்த்தைகள் அங்க அப்படியே கொடுக்கிறார். அவங்க எந்த விதத்திலையும் தன்னுடைய உயிர்த்தெழுதல் குறிச்சு கலங்கிடக்கூடாது, அதிர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. அப்ப அவங்களாகவே தாமாகவே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க அறிந்து கொள்ளணும், அதுதான் கர்த்தருடைய நோக்கமாக அங்க இருந்தது நம்ம வந்து பாக்குறோம். அதனாலதான் வேற வேற தோற்றத்துல அவங்களுக்கு காட்சி கொடுத்து தான் உயிர் தெழுந்திருக்கிறதே அங்க நிரூபணம் செய்கிறது நம்ம வந்து பாக்குறோம். சோ அதுல நமக்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தது நம்ம வந்து பார்த்தோம். அப்போ ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு நாம கர்த்தருடைய நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ அப்ப இந்த உயிர்த்தெழுதலுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் போது அதுதான் அங்க சீஷர்கள் மத்தியில இருந்துட்ட அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப ரொம்ப குறிப்பா சொல்லும் போது, சீஷர்கள் கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அங்க, அதாவது மூன்று நாள் தான் ஆச்சு கர்த்தர் கூட இருந்து அவங்க எல்லாம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் கூட இல்லாம இருக்கிற ஒரு நிலை, அவ்வளவுதான், ஒரு மூணு நாள் கேப் தான். சோ அதுக்குள்ள அவங்களுடைய மனம் சோர்வடைஞ்சிருச்சு, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவங்களுக்கு அவ்வளவாக உறுதியான ஒரு ஆறுதல் அல்லது நம்பிக்கை அங்க இல்ல. அப்ப கர்த்தர் அதுக்கு முன்னாடி ரெண்டு முறை அவங்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார், ஆனாலும் கூட மறுபடியும் அவங்க காணாததுனால அவங்க சில நாளுக்கு பிறகு கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு சீஷர்கள் அங்க போயிடுறாங்க. காரணம் என்ன பார்க்கும் போது, அவங்க அன்றாட தேவைக்காக ரொம்ப முக்கியம். அப்ப கர்த்தரோடு இருக்கும்போது அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டிருந்துச்சு அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை, சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமாயிருச்சு. அப்ப அவங்களுடைய அன்றாட தேவைகளை அவங்க தான் கவனிச்சாக வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருந்தாங்க. அதனால சீஷர்கள் அங்க ஒரு முடிவு எடுத்துட்டு, முதல்ல அந்த முடிவுக்குள்ள போறது அங்க பேதுரு நம்ம வந்து பாக்குறோம். அவரு அங்க அந்த முடிவு எடுத்துட்டு போகும் போது அவரு கூட மற்ற சீஷர்கள் அங்க மீன் பிடிக்கிறதுக்கு போயிடுறாங்க. அப்ப போயிட்டு அங்க மீன் பிடிச்சிட்டு அவங்க இருக்கும்போது ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப கர்த்தர் அவங்களுக்கு அங்க அந்த ஒரு ஆர்டர் கொடுக்கற, இந்த பக்கம் வலைய போடுங்கன்னு சொல்லும் போது அங்க அதே மாதிரி போடுறாங்க, நிறைய மீன் கிடைச்சிருச்சு. அப்ப மீன் கிடைச்சத யோவான் கண்டுபிடிச்சிட்டாரு, நம்முடைய கர்த்தர் தான் அப்படி சொல்லுனதும் உடனே அங்க முதல்ல ஓடுறது யார் தான், பேதுரு தான். அங்க அந்த இரவுல அந்த தண்ணியில குதிச்சு உடனே அங்க கரைக்கு அங்க கர்த்தரை பாக்குறதுக்காக ஒடியாரா நம்ம வந்து பாக்குறோம். ஆனா எல்லாம் வந்துட்டாங்க, கர்த்தர் கூட இருக்கிறாங்க, கர்த்தர் அவங்க கரையில இருக்கிறார். ஆனா ஒருத்தர் கூட நீங்க யாருன்னு ஏதாவது கேட்கற துணிச்சாங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி அவரை பாத்துருக்காங்க, உயிர் தழுதல்ல வேற தோற்றத்துல அங்க பாத்துருக்காங்க. ஆனா இப்ப வேற ஒரு தோற்றத்துல பாக்கும்போது இப்போ சீஷர்கள் யாருமே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அங்க அவங்க துணையில எல்லாம் அமைதியா அங்க நிக்கிறாங்க. அப்ப ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்குதா? இப்போ சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் புரிஞ்சுட்டார், இவங்க ஏன் மீன் பிடிக்க போனாங்க, அவங்களுடைய சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு, இப்போ எல்லாம் அவருக்குள்ள இருக்குது, எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறார் சீஷர்களை பத்தி. அதனாலதான் பேதுருக்கிட்டயோ மற்ற சீஷர்கிட்டயோ அவர் எந்த கேள்வியுமே கேட்கல. என்னப்பா நான் மறிச்சு உயிர் தெரிந்து எவ்வளவு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள நீங்க இப்படி நான் எவ்வளவு வார்த்தைகள் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு சொன்னேன், அதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, திடீர்னு இப்படி நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க, நான் எவ்வளவு பெரிய நம்பிக்கை எல்லாம் பேதுரு உங்க மேல நான் வச்சிருந்தேன், நீங்க பாட்டுக்கு திடீர்னு இப்படி போயிட்டீங்க அப்படின்னு கர்த்தர் அவங்கள எதுவுமே சொல்ல. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை எல்லாமே கிளியரா அவர் புரிஞ்சிருந்தார். அது மாத்திரமல்ல அவங்க கிட்ட இருந்துட்ட அந்த ஒரு பலவீனம், சோ இது எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அதே மாதிரி அவங்களுடைய தேவைகள் எல்லாமே சரியா புரிஞ்சிருந்தார். அதனாலதான் அவங்க கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டுட்டு அவரே அவங்களுக்கு அங்க சாப்பிட கொடுக்கறத நம்ம வந்து பாக்குறோம். சோ இதெல்லாம் நமக்கு என்ன அடையாளம் குறிக்குதுன்னா, இந்த சுவிசேஷத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அநேக சோதனை மத்தியில பிரச்சனைகள் மத்தியில அன்றாட தேவைகளுக்காக போராடி கொண்டு இருக்கும் போது இது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா உணவுக்காகவும் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்பட்டு கலங்குகிறது என்ன, சோ இது எல்லாமே உங்களுடைய பரமப்பிதா உங்களுக்கு தேவைன்னு அறிஞ்சிருக்கிறார். சோ அந்த வாக்கு தத்தங்கள் மேல இன்னைக்கு நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாக நம்முடைய தேவைகள் எல்லாமே அங்க பூர்த்தி ஆகும். ஏன்னா நம்முடைய நோக்கம் கண்டிப்பா இந்த பூமிக்குரியதை தேடுறதே இல்ல. அப்ப அந்த பரத்துக்குரிய விஷயங்களை, அந்த நீதிக்குரிய விஷயங்களை நம்ம தேடும் போது கர்த்தருடைய வாக்கு தத்தம் என்னவாக இருக்குதுன்னா ரொம்ப சிம்பிளா, அவ்வளவுதான். நீங்கள் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடணும், மீது எல்லாம் அங்க கண்டிப்பா நிறைவேற்றப்படும். அங்க ஒரு மாபெரும் வாக்குறுதி அங்க கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து பாக்குறோம். இன்னைக்கு அது நல்ல ஒரு ஆவிக்குரிய விஷயங்கள், நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆரோக்கியமான இன்னும் ஆறுதலான ஒரு விஷயமாக இருக்குது நம்ம வந்து பாக்குறோம். அது மாத்திரமல்ல கர்த்தர் அவங்க கூட உயிரோடு இருக்கும் போது கிட்டத்தட்ட யோவான் 14 17 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது மிகச்சிறந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அங்க சீசன் முன்னாடி பேசுறார். சோ அதை படிக்கும் போது நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அந்த வார்த்தைகள் எல்லாமே. ஏன்னா அந்த சூழ்நிலைகளை சீசர்கள் இருந்தாங்க, ரொம்ப இருதயமெல்லாம் கனத்து போயிட்டு, ரொம்ப சோர்வுல, ஏதோ மிகப்பெரிய ஒரு இருள்ல, ஒரு ஆபத்துல அவங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறத உணர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் அந்த நிலையெல்லாம் புரிஞ்சிட்டு அவங்களுக்கு அருமையா அந்த சூழ்நிலையை தகுந்த மாதிரி அங்க சீஷர்கிட்ட அவருடைய அப்ரோச் அங்க இருந்துச்சு. நம்ம அவருடைய வார்த்தைகள் அங்க இருந்தது நம்ம வந்து பாக்குறோம் அந்த வசனத்துல. சோ அதெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது அந்த அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை கர்த்தர் அவங்க கிட்ட சொல்றாரு. எல்லாம் அப்படியே பாத்துட்டு இருக்கிறாங்க, நான் பிதாவுக்கிட்ட போக போறேன் சொல்றாரு, இனிமேல் என்னை உலகம் காணாதுன்னு சொல்றாரு, ஆனா நீங்க என்னை காண்பீங்க சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது சீசருடைய மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா அவ்வளவு நெருக்கம் இருந்தாங்க, திடீர்னு இப்ப அவர் பாடுபடுறது குறிச்சு, அவர் மரணம் அடைகிறது குறிச்சு, அவர் திடீர்னு நீங்க இருக்க மாட்டேன்னு சொல்றது, இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப மாறி கலக்கம் ஆயிடுச்சு. இப்ப நம்மளே ரொம்ப நெருக்கமா இருந்த ஒருத்தரை திடீர்னு பிரிய நேரும்போது என்ன ஆயிடும், மனசெல்லாம் ரொம்ப கனத்து போயிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதை தாங்கிக்கிறதுக்கு ரொம்ப பலம் வேணும். சீசருடைய மனசு அந்த மாதிரிதான், அங்க ரொம்ப கஷ்டத்துல அவங்க இருக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும்போது சீசர்கள் அப்படியே யோசிக்கிறாங்க, 3.5 வருஷம் நிறைய நம்பிக்கை இவங்க மேல இவர் மேல வச்சிருந்தாங்க. ஏன்னா இவர் தான் இஸ்ரேலுடைய ராஜா, சோ கண்டிப்பா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல உட்கார போறோம். இப்படி எல்லாம் நிறைய நம்பிக்கை கனவுகளோட இருக்கிற இவங்களுக்கு திடீர்னு இப்ப கர்த்தர் அங்க நான் இருக்க மாட்டேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சோ இப்போ கர்த்தருடைய அந்த வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, இனிமே நம்ம அனாதை மாதிரி தான் இருக்கணும், இனிமே நம்ம கர்த்தர் கூட இருக்க முடியாது, நம்ம எப்படி இருக்கணும், ஒரு அனாதைங்க மாதிரி, இனிமே எங்க போறது, என்ன பண்றது நம்ம வாழ்க்கை. ஏன்னா 3 வருஷம் இப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பழக்கமாயிடுச்சு. அவங்களுக்கு படுத்தா எந்திரிச்சா எல்லாமே கர்த்தர் தான், அவர் கூட இருக்கிறதா அவங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த சூழ்நிலை முற்றிலும் மாறப்போகுது. சோ இதெல்லாம் அவங்களுக்கு நினைக்கும் போது அந்த 3 வருஷம் அப்படியே பழக்கப்பட்டவங்களுக்கு இனிமே ஒரு புதிதான ஒரு அனுபவத்துக்குள்ள போகணுங்கிறதே அவங்க அப்படியே உணர்த்தப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு மனக்கலக்கம் மாறுது, என்ன எங்க போவோம், நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி எல்லாம் ஆக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்களுடைய மனசு அறிஞ்சு கர்த்தர் அந்த வார்த்தையை ஆளாக கொடுக்கிறாரு. என்ன பாத்தீங்கன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். சோ அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஆறுதலான வார்த்தை அது. சில நம்ம ரொம்ப சோர்வுகள் மத்தியில ரொம்ப இருளான ரொம்ப துக்கமா மனசு ஒடிஞ்சு போய் நம்ம சொல்ல இல்லைங்களா, அந்த மாதிரி நேரங்கள்ல இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ஆறுதல் கொடுக்கும், ரொம்ப நம்மளை பலப்படுத்தும். ஏன்னா அந்த வார்த்தையினுடைய ஆழம் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இனி உங்களை திக்கற்றவர்களாக விடேன். திக்கற்றவர்களாக விடேன்னா திக்குனா என்னன்னு சொல்லுவோம், திசைகள் இல்லையா, திசைகள் நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஒரு திசையில போறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ சீசனுடைய நிலை அந்த மாதிரி இருக்குது, எங்க போவ எந்த ஒன்னும் தெரியல அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கும் போது கர்த்தருடைய இந்த ஆறுதலான வார்த்தைகள், கலப்படாதீங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடே, நான் உங்களை கண்டிப்பா அனாதைங்களா நான் விட்டுற மாட்டேன், நீங்க உங்க நீங்க எப்படியோ போயிட்டு போறீங்க அப்படின்னு நானே உங்களை விட மாட்டேன், கண்டிப்பா நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கூடயே நான் இருக்கிறேன், இதோ உலகத்தின் முடிவு பொறியா நான் என்ன பண்றேன், உங்க கூடவே நான் இருக்க போறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். சோ ஒரு மாபெரும் ஆறுதலான ஒரு வார்த்தை அங்க சீசர்கள் கிட்ட அங்க சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்குது கண்டிப்பா, அதுல எல்லாமே நம்ம மேற்கொண்டு நடக்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நமக்கு முழு பலன் கொடுக்க முடியும், வேற எதுவுமே நமக்கு அங்க தரவே முடியாது. சோ அந்த கர்த்தருடைய இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் நம்ம கொஞ்சம் நினைவுல வைக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. ஏன்னா இங்க சகோதரர் சொல்லும் போது பஸ்கா நாட்களை தான் நமக்கு கெத்செமனி அனுபவங்கள் இருக்கும் அப்படிங்கறதே இல்ல. சோ கண்டிப்பா இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் கூட அந்த அனுபவங்களுக்குள்ள போக வேண்டியது இருக்கும் சொல்றாரு. அந்த கெச்சமணி அலங்குகளும் கண்டிப்பா இருக்கும் அப்படித்தான் அங்க சொல்றாங்க. அதே சமயத்துல அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் சந்தோஷம் கூட அங்க இருக்குது. ஆனா இந்த நேரத்துல எல்லாமே கர்த்தருடைய அந்த வார்த்தை தான் நம்மை பலப்படுத்த முடியும். பார்க்கறோம் அந்த ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு அந்த ஒரு உயிர்த்தெழுதல நாம் அடைந்திருக்கிறோம் நம்ம வந்து பாக்குறோம். சோ அடுத்ததா பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கூட நமக்கு இருக்குது. கண்டிப்பா எந்த சூழ்நிலையிலும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாதபடிக்கு அங்க கர்த்தர் நம்மை அருமையா அங்க பாதுகாத்து வருகிறார் நம்ம வந்து பாக்குறோம். நம்முடைய எல்லாமே நம்முடைய எல்லா தேவைகளுமே மாத்திரமல்ல மற்ற எந்த விஷயமாக இருந்துட்டாலும் சரி எல்லா வகையிலும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கூட அங்க நமக்கு வச்சிருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். சோ இது ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆறுதல் அங்க இருக்குது நமக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது எம்மாவூருக்கு அங்க சீசர்கள் நடந்து கொண்டு போகும் போது சீசருடைய மனசு அந்த நிலைமையிலே கூட, ஏன்னா இப்போ கர்த்தர் உயிர் தெழுந்துடுவார் அப்படின்ட்டு விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. சோ கேள்விப்பட்டிருந்த சீசர்கள் அதை நேர்ல கூட சில பேர் பார்த்துட்டாங்க, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கூட இருக்குது. சோ அந்த நம்பிக்கையின் பேர்ல அவங்க போய் கல்லறையை பாக்குறாங்க. ஆனா கல்லறையில கர்த்தர் இல்ல, அவருடைய சரீரம் இல்ல. அப்ப அவங்களுடைய சிந்தை என்னவாக இருக்குதுன்னா, சீசர்களுடைய சிந்தை, கர்த்தர் கண்டிப்பா மீண்டும் அவர் என்ன ஆயிடுவாரு, அந்த சரீரத்திலேயே அவர் உயிர் தெழுந்து நம்ம முன்னாடி வருவார் அப்படித்தான் அவங்களுடைய யோசனை கூட இருந்திருக்குது. அதனாலதான் கல்லறையில போய் பார்த்துட்டு அவங்க திரும்பி வரும்போது அவரை காணலைன்னு சொல்லிட்டு அவங்க மனசு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப துக்கமா அங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. பாருங்க லூக்கா 24:13 வாசிக்கலாம். பாருங்க இப்போ சீசருடைய மனசு என்ன ஆயிடுச்சு, அங்க போய் பார்த்துட்டு கல்லறையில அவர் காணமே சொல்லிட்டு வழியில அவங்களுக்கு சந்தோஷம் இல்ல, மாறாக மிகப்பெரிய துக்கமாக அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கர்த்தரை பார்க்கவே முடியாது, அப்போ அவர் என்ன ஆனாரு ஏதா ஒன்னும் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அங்க பரிசுத்த ஆவியும் அங்க கொடுக்கப்படல. சோ அப்ப அவங்களுடைய அந்த வழியில வரும் போது ரொம்ப துக்கமாக அவங்க நடந்து கொண்டு வராங்க. அப்பதான் கர்த்தர் அவங்களோட கூட அங்க போயிட்டு ஜாயின் பண்ணிடுறாரு நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அந்த நேரத்துல அவங்க பேசிக்கொண்டிருந்த விஷயம், அவங்க பேசிட்டு போன காரியம் என்ன, எதை பத்தி தான் பேசிட்டு போறாங்க அவங்க? எருசலேம்ல நடந்தவைகள். என்ன நடந்துச்சு எருசலேம்ல? 3 நாளைக்கு முன்னாடி தான் அங்க கர்த்தர் இயேசு பாடுபட்டு அங்க ரொம்ப துக்கப்பட்டு சிலுவையில மரணம் அடைந்த விஷயங்கள் தான் அங்க எருசலேம்ல நடந்தது. சோ அதைத்தான் இப்போ அவங்க அவங்க ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அவ சந்தோஷமான விஷயமே இல்ல, மாறாக அவங்களுடைய முகமெல்லாம் துக்க முகமாக அங்க அவங்க பேசி போயிருக்கிறாங்க ஒருத்தரோட ஒருத்தர். சரி இப்படி போயிட்டு இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு அவங்க கூட வழிபோக்கன் போல அங்க சேர்ந்து கொண்டாரு நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த நேரத்துல கூட நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம சோர்வுகள் இல்ல, யாருமே நமக்கு இல்ல, இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பா வரும், அனுபவிக்க வேண்டியது வரும். சோ இப்படி எல்லாம் இருக்கும் போது கண்டிப்பா அங்க ஒரு விஷயம் நம்ம எப்பயுமே மறக்க வேண்டாம், கர்த்தருடைய பார்வை நம்ம ஒவ்வொருத்தர் மேலையுமே அங்க இருக்குது. சோ அதை நம்ம என்னைக்குமே மறக்க வேண்டாம். சோ தேவையான நேரத்துக்கு அவரை அவர் தம்மை வெளிப்படுத்தி, அது எந்த வகையில் நம்ம சொல்ல முடியாது, எந்த வகையில வேணா இருக்கலாம். சோ தம்மை வெளிப்படுத்தி அவர் அவருடைய வார்த்தை மூலமாக நம்மை பலப்படுத்திடுவார். ஏன்னா அந்த விஷயம் நம்ம எப்படி சொல்லலாம்னா, கர்த்தர் அவங்க கூட சேர்ந்துட்டு மறுபடியும் அவங்க கூட அந்த மாபெரும் விஷயங்கள்லாம் விலக்கி காமிச்சுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு இருக்கும் போது அவங்க மனசு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, அவங்க கர்த்தர் அவங்க முன்னாடி வெளிப்பட்டுட்டு அதுக்கப்புறம் மறைஞ்ச பிற்பாடு கொழுந்து விட்டு எறிய வெளியே மனசு என்ன ஆயிடுச்சுங்கப்போ, ரொம்ப கனத்து போய் ரொம்ப துக்கம் முகமா நடந்து போன சீஷர்களுக்கு இப்ப கர்த்தர் அவங்க கூட சேர்ந்து பேசின பிற்பாடு என்ன ஆயிடுச்சேன், பயங்கர சந்தோஷம் ஆயிடுது உள்ள, அதுதான் கொழுந்து விட்டு எறியவில்லையா அப்படி கேக்குறாங்க. அப்ப கண்டிப்பா கர்த்தர் இன்னைக்கு எப்பயுமே நம்ம கூடவே அங்க இருக்கிறத நம்ம உணர முடியும். சோ எப்படித்தானா அவருடைய அந்த வார்த்தைகள், ஆறுதலான அந்த வார்த்தைகளை நாம் நம்பும் போது, நமக்குள்ள வைக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்ம கூட எப்பயுமே இருக்கிறத நம்ம உணரலாம். அது முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆறுதல் கூட நமக்கு எங்க வச்சிருக்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்படி அவங்க கர்த்தர் கூட பேசிக்கொண்டு போகும் போது முக்கியமா 2 விஷயங்கள் நம்ம இப்போ அங்க கவனிக்க வரும். என்னன்னா வசனம் வாசிக்கலாம், 21வது வசனம். அதுல பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நாம தியானிக்க போகிற பகுதிகள் இதுதான். சோ இது அதாவது நம்ம ஆவிக்குரிய விஷயங்கள், ஒரு ஆறுதலான விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். சோ இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, தெய்வீக திட்டத்துல அவருடைய உயிர்த்தெழுதல் குறிச்சு சோ என்ன வச்சிருக்கிறார் தேவன், சோ அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் அது. சோ இது நம்ம தியானிக்கிறதுக்கு, இன்னும் தியானிப்பது நம்முடைய விசுவாசத்தை ரொம்ப உறுதி பண்றதாக இருக்கும். அப்ப சீஷர்கள் நடந்து கொண்டு இருக்கும் போது இப்ப அவங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை வெளிப்படுது. சோ எப்படிப்பட்ட நம்பிக்கை அங்க வெளிப்படுதுன்னா பாருங்க, மறுபடியும் வசனம் வாசிங்க, 21. பாருங்க சீஷர்களுடைய நம்பிக்கை இப்பவும் கூட எப்படித்தான் இருக்குது, அவர் தான் இஸ்ரேலை மீட்டு ரட்சிப்பவர் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த வார்த்தைகள் பார்க்கும் போது இப்ப என்ன ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க வருது? சோ இப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஏமாற்றம் அவங்க உணர்றாங்க. நம்பிட்டு இருந்தோம் கர்த்தருடைய வார்த்தை கண்டிப்பா நம்ம அங்க அவர் தான் மீட்டு இஸ்ரேலை ஆளுகை செய்வார், ரோமன் கவர்மெண்ட் எல்லாம் எடுத்துருவார், இப்படி நம்பிக்கை அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் நாள் ஆக ஆக இப்ப என்ன ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள, ரொம்ப பெரிய நாள் இல்ல, ரொம்ப கொஞ்ச நாள் தான், ஆனா இவங்களுடைய நம்பிக்கை இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஏமாற்றம் அளிக்கிறதாக அங்க பாக்குறோம். சோ ஒரு உணர்வு, ஆனா அது ஏமாற்றம் இல்ல, பட் அவங்களுடைய உணர்வு அப்படியே இருந்துச்சு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இன்னும் நிறைவேறவே இல்ல. சோ இந்த ஒரு ஏன்னா இதே விஷயத்த நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல 3வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. கர்த்தர் அங்க எடுத்துக்கொள்ளப்படும் போது சீசருடைய கேள்வி, மனசுல எழுந்த கேள்வி நம்ம பாக்குறோம். சோ எப்போ ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு நீங்க மறுபடியும் கொடுக்க போறீங்க? அப்ப அவங்களுடைய மனசுல கேள்வியில எதுதான், இஸ்ரேலை மீட்டு ரசிப்பார், அதுதான் அவங்களுடைய மாபெரும் நம்பிக்கையாக இருந்துச்சு. அப்ப இந்த வழியில நடந்து கொண்டு போகும் போது இப்ப அந்த நம்பிக்கை அவங்களுக்கு குறைஞ்ச மாதிரி ஒரு ஏமாற்றத்துடன் அவங்க காணப்படுறாங்க. ஆனா இப்போ அவர் உயிர்த்தெழுந்து இப்போ அங்க மேல பரத்துல ஏறும் போது இப்ப சீசர்களுடைய மனசு என்ன ஆயிடுச்சு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, கண்டிப்பா மீண்டும் அந்த ராஜ்யம் நமக்கு கொடுப்பாரு, சோ இஸ்ரேலை மீட்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள அங்க இருந்துச்சு. சோ அப்ப அது வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னா, கர்த்தர் அதுக்கு பின்னாடி அவங்கக்கிட்ட கொண்டிருந்த அந்த சம்பாஷண அடிப்படையில தான் அது வளர்ந்தது நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இப்ப நம்ம இந்த ரெண்டு விஷயங்கள் மாத்திரம் கவனிக்கலாம். சீஷர்கள் அந்த எம்மா ஊருக்கு போய் கொண்டிருக்கும் போது அவங்களுடைய முக்கியமான நம்பிக்கையை கர்த்தர்கிட்ட பேசிட்டு வராங்க, அவர் இஸ்ரேலை மீட்டு ரச்சிப்பவர். சோ இன்னொன்னு, அவர் மறித்து எவ்வளவு நாள் ஆச்சு? 3 நாள் ஆயிடுச்சு, இதெல்லாம் சம்பவிச்சு இப்போ 3 நாள் ஆயிடுச்சு, ஆனா ஒண்ணுமே அங்க நடக்கவே இல்ல. சோ எதுவுமே நடக்கவே இல்லையா அப்படின்னா, கண்டிப்பா தேவனுடைய திட்டத்துல சொன்னபடி அங்க என்ன ஆயிடுச்சு, எல்லாம் நடந்துருச்சு. ஆனா அறியாமைக்குள்ளே அந்த ஏமாற்றத்துக்குள்ளே யார்த்தம் போயிட்டா, சீஷர்கள் தான் அங்க போயிட்டதை நம்ம வந்து பார்க்கணும். சரி ஓகே, இந்த விஷயம் நம்ம ஏன் இன்னைக்கு பாக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். ஏன்னா ரொம்ப காலமா நம்ம விட்டுட்ட ஒரு ஆழமான ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம நினைவுபடுத்திக்கலாம், ரொம்ப நமக்கு உபயோகமாக இருக்கும். சரி, இது என்ன விஷயம் பார்க்கும்போது, இந்த ஒரு சம்பவம் எதனுடைய அடையாளம், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இது குறிச்சு அங்க நம்முடைய 7வது தூதன் சொல்லும் போது 2வது வாக்கியத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த 40 நாள் அந்த உயிர்த்தெழுதலுடைய அந்த 40 நாள் எதனுடைய அடையாளமாக இருக்குதுன்னா, கர்த்தர் இயேசுனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்குது, 2வது வருகைக்கு அடையாளமாக இருக்குது நம்ம வந்து பார்க்கணும். சோ அப்ப இந்த 40 நாள் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சோ, அந்த சம்பவங்கள்லாம் எப்போ அப்படியே நடக்கும், இந்த நிழலான விஷயங்கள் அப்படியே அவருடைய 2வது வருகையில நிச்சயமா அப்படியே நடக்கும். சோ அதுதான் ஒரு அழகான கம்பாரிசன் அங்க ஒரு ஒப்புமை அங்க கொடுக்கிறார். அந்த 40 நாளுக்கும் கர்த்தருடைய அந்த 2வது வருகைக்கும் 1874 அப்புறம் சம்பவிக்கிற அந்த சம்பவங்கள் யார் மத்தியிலன்னா, சீசர்ல மத்தியில. ஏன்னா இந்த 40 நாளுமே யார் மத்தியில் தான் இருந்தார், எல்லாமே சீசர்ல மத்தியில் தான் நடந்துச்சு. அதே போலதான் அந்த 40 நாள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2வது வருகைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான அடையாளமாக அங்க இருக்குது. அப்ப 1874 அப்புறம் அந்த அவருடைய பிரசன்னத்தினால சீசர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கும், அதுதான் அங்க 40 நாள் அவர் உயிர் திழந்தப்போ காண்பிச்சது எல்லாமே. சோ அதுல ஒரு பாகம் மாத்திரம் இன்னைக்கு நம்ம பாக்கலாம். அவங்க எம்மாவூர் போகும்போது அது எப்படி அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. அப்போ அது வரைக்கும் இந்த சபை, அதாவது 1874 முன்னாடி வரைக்கும் சபை எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாங்க, சோ முன்னாடி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, சீசருடைய அந்த மனசு ரொம்ப கனத்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனை இல்ல. சோ அந்த ஒரு நிலைமை தான் 1874 முன்னாடி சபை மத்தியில இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு எந்தவித ஒரு ஆறுதலமோ, அதாவது ஒரு நம்பிக்கை அவங்க முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. சோ அநேக சில ஏமாற்றங்கள் கூட அவங்க அனுபவிச்சாங்க நம்ம பாக்குறோம் தீர்க்க தரிசனங்கள்ல. தீர்க்க தரிசனங்கள் அது ரொம்ப தெளிவா, ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா மில்லர் மூவ்மெண்ட் நம்ம சொல்லலாம். அப்ப மில்லர் மூவ்மெண்ட் நம்ம பார்க்கும் போது அங்க தானியேல் அதை பத்திட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. 1290 இல்லையா, 1890 அங்க சொல்றாரு, பாலாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்பட்டு. சோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். அது எந்த காலம் குறிக்குதுங்க, அன்றைக்கிற சமைப்பு கிபி 1539 இருந்து 9ல ஆரம்பிக்குது. அங்கத்தான் அன்னைக்கிற சமைப்புக்கு அந்த ஒரு அனுமதி அங்க கொடுக்கப்பட்டுச்சு. அதுல இருந்து 1290 சொல்றாங்க, அனுமதி கொடுக்கப்பட்டது 1260 நம்ம தானியேல்ல வாசிக்கிறோம். தானியேல் கோயில வேணா வசனம் வாசிக்கலாம், தானியேல் 12வது அதிகாரத்துல. சோ இது என்ன நடக்குதுன்னு எதை பத்தி இங்க சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடி வசனங்கள் நம்ம படிக்கும் போது நமக்கு தெரியும் கர்த்தருடைய 2வது வருகையை பத்திட்டு அங்க தானியேல் பேசிட்டு இருக்கிறார். சோ அதுக்கு தான் அங்க தூதன் அங்க பதில் கொடுக்கிறார். எப்போன்னு கேக்குறையா, சரி ஓகே இந்த டேட்ல இருந்து நீ கணக்கு வச்சுக்கோ, இதுல இருந்து 1290 அங்க செல்லும். அப்போ கிபி 539 1290 அங்க போகுது நம்ம வந்து பாக்குறோம். சோ அதுக்கு பிற்பாடு என்ன நடந்துச்சு, சோ அங்க கர்த்தர் வந்துட்டாருன்னா அங்க கர்த்தர் வரல, சீசர்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனா கர்த்தர் அங்க வரவே இல்லை. சோ அந்த சமயத்துல தான் செகண்ட் அட்வென்டிஸ்ட் அங்க ஆரம்பிச்சாங்க நம்ம பாக்குறோம், மில்லர் மூவ்மெண்ட். அப்ப அவங்க 2வது வருகை குத்துட்டு உலகம் முழுக்கவே அவங்க பரப்பிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக எப்படியாவது 1843-44 அங்க கர்த்தர் வந்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு நாளுக்காக சிஷ்யர்கள் ரொம்ப வைராக்கியமா அவங்க நடந்து போனாங்க. ஆனா சம்பவிச்சது என்ன பாக்குறோம், சம்பவிச்சது ஒரு பெரிய ஏமாற்றம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதுவும் கூட ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல் நம்ம வந்து பாக்குறோம். என்ன தீர்க்க தரிசனம் பாக்குறோம், வைக்கப்பட்டிருக்குது. அது ஒரு விஷயம். இது மில்லர் மூமெண்ட்டுக்காகவே, வில்லியம் மில்லருக்காகவே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். மணவாளன் வர தாமதித்த போது அந்த தீர்க்க தரிசனம் அங்க வில்லியம் மில்லர் கிட்ட அங்க நிறைவேறிச்சு நம்ம வந்து பாக்குறோம். மணவாளன் வர தாமதித்த போது அப்படின்னா அவங்க பார்வையில் என்ன ஆயிட்டாரு, மணவாளன் தாமதம் ஆயிட்டார். ஆனா மணவாளன் தாமதம் இல்ல, இவங்களுடைய பார்வையில அங்க அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். அங்க கர்த்தர் உயிர் தெழுந்த போது சீஷர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம் அவங்க உணர்ந்தாங்க. ஆனா மற்றபடி தேவனுடைய தெய்வீக திட்டத்திலேயோ கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்திலேயோ எந்த மாற்றமே இல்ல. இவங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை அப்படி அங்க இருந்தது நம்ம வந்து பாக்குறோம். ஆனா அதுக்கு பிற்பாடு நம்ம பாக்குறோம், 1335 சேர்கிறவன் பாக்கியவான். அதுதான் 1874 நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நாம அந்த நாட்கள் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அது வரைக்கும் சபை ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துல, ஒரு ஏமாற்றத்துல, வருத்தத்துல இப்படித்தான் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா 1874 அப்புறம் அங்க என்ன நடந்துருச்சு, கர்த்தர் ஜாயின் பண்ணிட்டார் யாரு கூட, சீஷர்கள் அப்படியே அந்த சுவிசேஷ சுலகம் நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் அங்க என்ன பண்ணிட்டாரு, அவங்க கூட வந்துட்டு அங்க ஜாயின் பண்ணிட்டாரு. நம்ம வந்து பாக்கணும், சரி ஜாயின் பண்ணிட்டு அங்க என்ன பண்ணிட்டாரு, அவரு எமாவூருக்கு போற வழியில சீசர்களோட ஜாயின் பண்ணிட்டார், அவரோட சேர்ந்துகிட்டாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற தீர்க்க தரிசனங்கள்லாம் அவங்க, அதாவது முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் மனதுல அப்படியே போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நம்ம எந்த ஒரு நம்பிக்கையே இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போது இப்ப கர்த்தர் அவங்க கூட சேர்ந்துட்டு இப்ப என்ன பண்றாருங்க, ஒரு மாபெரும் வெளிச்சம் அவங்க முன்னாடி காட்டுறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம், மாபெரும் வெளிச்சம் முன்னாடி காட்டுறார். என்ன வெளிச்சம் காட்டிட்டார் பார்க்கும் போது பாருங்க, வசனம் படிக்கலாம். வசனம் லூக்கா 24 26 வாசிங்க. பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அப்ப மோசே மூலமாக கர்த்தருடைய முதலாம் வருகை பற்றி அவர் பாடுபடுறத பத்திட்டு எல்லா விஷயங்களும் அங்க தீர்க்கதரிசிகள் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் அங்க அவருக்கு அவங்களுக்கு முன்னாடி அங்க அழகாக விவரித்து காண்பித்தார் நம்ம வந்து பாக்கிறோம். அப்ப அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாதா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் தெரியாதா பார்க்கும் போது கர்த்தர் அவங்க கூட இருந்தபோது கூட என்ன பண்ணிட்டு இருந்தார், அதை பத்தி பேசிட்டு இருந்தாரு. 14-15 யோவான் 16 எல்லாம் நம்ம வந்து பாக்குறோமே, அதை பத்தி எல்லாம் அங்க சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அது அவங்களுக்குள்ள ரொம்ப தெளிவாக அங்க இல்ல நம்ம வந்து பாக்குறோம். அதெல்லாமே இந்த துக்கத்துல எல்லாம் அவங்களுக்கு மறைஞ்சிச்சு. அதை பத்தி அவங்களுக்கு நினைவு கூறதுக்குள்ள பலம் இல்லாத சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. ஆனா இங்க பாக்கும்போது அதே போலதான் இங்க சபை 1874 முன்பாக அந்த நிலையில தான் இருந்தாங்க. கர்த்தர் அதுக்கப்புறம் சீஷர்களோட அங்க ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாருன்னா, ஏற்ற கால ஆகாரம் அங்க கொடுக்கிறாரு. அது யார் மூலமாக பார்க்கும்போது, நம்முடைய 7 தூதன் மூலமாக மாபெரும் அந்த மறைக்கப்பட்டிருந்த அநேக தீர்க்க தரிசன பகுதிகள் எல்லாமே அந்த சமயத்தான் அங்க நம்முடைய 7 தூதனமாக வெளிப்பட்டுச்சு. நம்ம வந்து பாக்குறோம் பெரிய பெரிய விஷயங்கள் அங்க வெளிப்படுத்து பாக்குறோம். அப்போ 1874 பின்னாடி வந்துட்டேன் அந்த சபை. சோ இந்த வார்த்தையின் மூலமா இப்ப என்ன ஆயிட்டாங்க, அவங்க ரொம்ப புஷ்டி ஆயிட்டாங்க, புல் புஷ்டி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அதுதான் அங்க அந்த சீஷர்கள் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, கர்த்தர் மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பேசிட்டாங்க பாருங்க, வசனம் 32. சோ இது எப்போ பாத்தீங்களா, சோ அந்த சமயத்துல தான் இல்லைங்களா, 1874 பிற்பாடாக கர்த்தர் வந்ததுனால அவருடைய பிரசன்னம் அங்க இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மாபெரும் பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம தியானிக்க முடியுது. பெரிய பெரிய விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு கண்ணு முன்னாடி அந்த மனக்கண்கள் நம்ம எல்லாமே பாக்குறோம். அது வரைக்கும் சபை அந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டதே இல்லை, அந்த மாதிரி ஒரு உணர்வுக்குள்ள அவங்க போனதே இல்லை. அவ்வளவு பெரிய சந்தோஷம் சத்தியத்தின் நிமித்தம் அவங்க அடைஞ்சதே இல்லை. அப்ப அந்த ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் எல்லாமே கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு பிற்பாடு தான் சபையானது அங்க உணர்ந்து கொண்டாங்க. நம்ம வந்து பாக்குறோம் அதை எப்படின்னா ஏற்ற கால ஏற்ற வேலையில. சோ அதுதான் நம்ம வந்து பாக்குறோம், ஏற்ற வேலையில அந்த உணவாங்க அவர் இன்னைக்கு பரிமாறிக்கொண்டு இருக்கிறது நம்ம வந்து தெளிவாக பாக்குறோம். சோ இன்னும் எப்படி நம்ம சொல்லலாம்னா இன்னொரு வசனம் கூட படிக்கலாம், தானியேல் 12 அதிகாரத்துல 4 வசனம். பாருங்க அப்போ இது எல்லாமே எந்த காலம், இந்த 12 அதிகாரம் எதை பத்தி தான், நம்முடைய ஆண்டவருடைய இரண்டாம் வருகை பத்தி தான் அங்க பேசிட்டு இருக்கிறார். நம்ம பாக்குறோம் ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ கண்டிப்பா இது நீங்க எல்லாம் போட்டு மூத்திர போட்டு வச்சுட்டு இது உனக்காக இல்ல, பின்னாடி ஒரு ஜனங்கள் வருவாங்க இது அவங்களுக்காக. அந்த காலம் என்ன ஆயிடும், அறிவு பெருத்து போன காலமாக இருக்கும். அறிவு பெருத்து போறதுன்னா எந்த அறிவு நம்ம சொல்லலாம், ரெண்டு அறிவுமே சொல்லலாம். உலகத்துல கூட அறிவு என்ன ஆயிடும், பெருத்துடும். நம்ம ரொம்ப தெளிவா பாக்குறோம் 1874 பிற்பாடாக இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்துல மற்ற எல்லாத்திலயுமே எவ்வளவு பெரிய மாற்றங்கள் அங்க அறிவு பெருகி இருக்கிறத பாக்குறோம். அதே சமயத்துல அவருடைய ஜனங்கள் மத்தியில சத்தியத்தினுடைய அறிவு எவ்வளவு அங்க பெருகி இருக்கிறது நம்ம தெளிவாக பாக்குறோம். சோ அதுதான் நம்ம பாக்குறோம் அந்த இரண்டாம் அருகில இருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆசீர்வாதம். சோ அப்ப அங்கே இங்கே ஓடி ஆராய்வாங்க அறிவு பெருத்து போகும் நம்ம வந்து பாக்குறோம். ஆனா அதுக்கு முன்னாடி முயற்சி செஞ்சவங்க பெற்றுக்கொண்டாங்களா பார்க்கும் போது வசனப்படுங்க, 1 பேதுரு 1 அதிகாரம் 10-12 வரைக்கும். பாருங்க அப்போ முன்னாடி இதே விஷயத்த என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாள் குறிச்சு, இந்த காலத்தை குறிச்சு, கர்த்தருடைய இரண்டாம் வருகை குறிச்சுட்டு, அந்த பிரசன்னத்தை குறிச்சு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஆகல. சோ அங்க நம்ம பார்க்கும் போது அங்க தேவதூதர்ல கூட அதை குறிச்சு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆமா ரொம்ப கருத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற தீர்க்கதரிசிகள் கூட தேவனுடைய மனுஷர்கள் கூட தேவதூர்ல கூட அதை உற்று பார்த்துருக்காங்க என்ன நடக்குது என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஆகல, அறியப்படவே இல்ல. சோ அதெல்லாமே கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு பிற்பாடு தான் முழுமையாக அங்க சபையின் மத்தியில நிறைவேறுகிறது நம்ம பாக்குறோம். பெரிய பெரிய விஷயங்கள் அங்க கர்த்தர் வந்துட்டு அங்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் நம்ம பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த நாட்களில் நம்ம அடைந்திருக்கிற ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் என்னதான், கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதலினால நம்ம இந்த நாளில நம்ம அடைந்திருக்கிற மாபெரும் ஆசீர்வாதம் ரொம்ப தெளிவா நம்ம வந்து பாக்குறோம். கர்த்தருடைய அந்த மாபெரும் வார்த்தைகள் இருக்கிற அந்த மாபெரும் சத்தியங்கள் அதைத்தான் நம்ம வந்து பாக்குறோம். சோ அதுதான் இன்னைக்கு நமக்கு விவரித்து காண்பித்துட்டு வருகிறார் நம்ம வந்து பாக்குறோம். சோ அதனாலதான் இப்ப நம்முடைய மனசு என்ன ஆயிடுச்சு, அப்படியே கொழுந்து விட்டு அங்க எரிகிற அந்த உணர்வுக்குள்ள நம்ம இருக்கிறோம் பாக்குறோம். ஒருவேளை இன்னைக்கு இல்லைன்னா எந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ இது என்ன விஷயம் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துது அல்லது உறுதிப்படுத்துதுன்னா கர்த்தருடைய இரண்டாம் பிரசன்னம். சோ அது ரொம்ப முக்கியமானது. சோ இன்னைக்கு ஏன்னா கடந்த காலத்துல அவ அநேக குழப்பங்கள் மத்தியில கூட நம்ம இருந்தோம். எப்படி சீஷர்கள் அந்த முதலாம் அருகில மன்னிக்கணும் அந்த உயிர்த்தெழுதல் நாளில எமாவூருக்கு போகும்போது அவங்க எப்படி போயிட்டு இருந்தாங்க, அநேக குழப்பங்கள் மத்தியில சோர்வுகள் மத்தியில நம்பிக்கை இல்லாத நிலைமையில தான் அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதே போலதான் நம்ம கூட இது இந்த ஒரு சத்தியம் பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எப்படி ஆயிட்டோம், எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாத ஒரு சூழ்நிலை அங்க இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அங்க கிடைத்த பிற்பாடே ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் அங்க பெற்றுக்கொள்றோம் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அந்த நாளில் அந்த உயிர்த்தெழுதலினுடைய ஆசீர்வாதம் சீஷர்கள் பெற்றுக்கொண்டாங்கன்னா எதுதானா, அது அவருடைய சத்தியம் தான். அவருடைய சத்தியம் தான் அங்க அந்த 40 அவங்க பெற்றுக்கொண்டாங்களோ அதுதான் அவங்களை ரொம்ப பலப்படுத்து அந்த பலத்துல தான் அவங்க நடந்துட்டு அங்க இருந்தாங்க நம்ம பாக்குறோம். அநேக சோதனைகளை மற்ற வினோதமான சூழ்நிலைகளை அவங்க சந்திச்சாங்க. அப்போ இந்த ஒரு இரண்டாம் வருகையின் நாட்களில மிக முக்கியமா சீஷர்களுக்கு இருக்கிற ஒரு மாபெரும் ஆசீர்வாதமே இந்த சத்தியம், அந்த சத்தியத்தினுடைய வெளிப்பாடு, அதைத்தான் நம்ம தெளிவாக அங்க பாக்குறோம். சோ இது இது வந்துட்டு அங்க சீஷர்கள் பேசிட்டு போகும்போது இதே சம்பவத்தை அவங்க நம்பிக்கையின் மேல கர்த்தர் வந்துட்டு நாங்க நம்பிட்டு இருந்தோம் அவர் தான் இஸ்ரேலை மீட்டு ரச்சிப்பார்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கோட எவ்வளவு நாள் ஆச்சுங்க இது சம்பவிச்சு? 3 நாள் ஆச்சு பாத்தீங்களா. அப்ப அந்த 3வது நாள் அது எது குறிக்குது? சோ நமக்கு நல்லா தெரியும் அந்த 3வது நாள் அங்க காணாவூர் கல்யாணம் நம்ம சொல்லலாம். காணாவூர் கல்யாணம் 3வது நாள் இல்லையா அங்க நடந்தது நம்ம வந்து பாக்குறோம். சோ அதே சமயத்துல ஆலயத்தை எடுத்துட்டு அங்க 3 நாளைக்குள்ள அங்க கட்டுறத பத்திட்டு பேசிட்டு இருக்கிறார். அதே மாதிரி வியாதியஸ்தர்களை அங்க பிசாசுகளை துருத்துட்டு அவர் 3வது நாளில் நிறைவடைகிறத பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறார். அப்ப இங்க கூட சீசர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க அவரு இன்றையோட என்ன ஆயிடுச்சு 3வது நாள் ஆயிடுச்சு. அப்ப அதே தந்த 3வது நாள் அங்க நிஜத்தில் நம்ம பார்க்கும்போது 1874 நம்ம வந்து பாக்குறோம். அந்த நாள்ல அங்க கர்த்தர் சீசர்களோட இருக்கிறாங்க ஆனா சீசர்கள் அறிய முடியல இல்லையா, அறியவே முடியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அதை அறிந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அதை அறிந்து கொள்றாங்க நம்ம பாக்குறோம். அதே போலதான் கர்த்தருடைய அந்த பிரசன்னமாகுதல் கூட அவர் வந்திருப்பார் ஆனா யாருமே அதை கண்டுக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை உணர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அதை எப்படித்தான் உணர்றாங்கன்னு பார்க்கும்போது அங்க தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாக, அதனால தான் அங்க பேதுரு சொல்லும் போது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. எதுக்காக? பொழுது விடிந்து விடுவில்லை பாருங்க. அப்ப இதெல்லாம் எது குறிக்குது? கர்த்தருடைய அதான் நீதியின் சூரியன். சோ அதுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த விஷயத்தை குறித்ததான அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு அதிக உறுதியாக அங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். சோ அதெல்லாம் ஆராயும் போதுதான் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கர்த்தர் இன்னைக்கு பிரசன்னமாயிருக்கிறார், அவருடைய நாட்களை தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாமே நமக்கு அங்க விளங்குகிறது நம்ம வந்து பாக்கணும். அப்போ இந்த விஷயங்கள் வச்சுதான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனா இப்போ அந்த 40 நாள்ல மற்ற எல்லாருமே அறிந்து கொண்டார்களா பார்க்கும்போது எல்லாருமே இல்ல, அவருடைய சீஷர்கள் மாத்திரம் தான் அறிந்து கொண்டாங்க. யார் அந்த சீஷர்கள் பார்க்கும்போது அவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க அவ்வளவுதான் இல்லைங்களா. அந்த ஒரு நாட்களில அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க தான் கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை அவங்க கூட இருந்து அவரு எல்லாம் அவங்களை வழிநடத்துறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதே போலதான் இன்னைக்கும் கூட நம்ம அவருடைய பிரசன்னத்தை உணர்றது, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம உணர்றது, அல்லது நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நம்ம சோர்வடையாம போறது இதெல்லாம் யாருக்கு தான் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய அடிச்சுவடை தொடர்ந்து எப்படின்னா ரொம்ப க்ளோஸா, அவருடைய அடிச்சுவடை ரொம்ப க்ளோஸா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இல்ல ரொம்ப தூரத்துல இல்ல ரொம்ப நெருங்கி அவருடைய அடிச்சுவடை யார் பின்பற்றி போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு மாபெரும் வெளிச்சம் அங்க கிடைக்கும் நம்ம பாக்குறோம். அந்த மாபெரும் சமாதானம் கூட கிடைக்கும். ஏன்னா கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் விலக்கி காண்பிச்சது பிற்பாடு இப்ப அவங்க மனசு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப குசி ஆயிட்டாங்க, ரொம்ப குசி ஆயிட்டாங்க. அங்க சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க அந்த நேரத்துல அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையா அதை பத்தி அதை தெரியல. ஏன்னா அந்த சந்தோஷத்துல அவங்க என்ன ஆயிடுக்கலாம், எல்லாம் ஒருத்தர் பாக்குறது எல்லாம் அங்க நேரம் கிளம்பி இருக்கலாம் அங்க அப்படின்னு சொல்றாங்க. தெரியல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு. ஆனா கண்டிப்பா அந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள அங்க சமாதானம் நிலைச்சிருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நமக்குள்ள அந்த சமாதானம் நிலைச்சிருக்குது அல்லது நிலைச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கர்த்தர் கூட அந்த அடிச்சு உடல ரொம்ப நெருக்கமா அவர் கூட இருக்கும் போதுதான் இந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் நம்ம உணர முடியும், அந்த ஒரு மாபெரும் ஆறுதல் கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு அதாவது சோர்வமே இல்லாமல் திக்கற்றவர்களாக இல்லாமல் ரொம்ப இந்த தெளிவாக பயம் இல்லாதவர்களாக அங்க இந்த ஒரு இருளான இந்த ஒரு காலத்தை நம்ம நடந்து போக முடியும் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இதெல்லாமே நமக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை மீண்டும் உறுதிப்படுத்துன்னு பார்க்கும் போது நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஒரு பிரசன்னத்துல இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொண்டு வருகிறோம்ங்கிறதுக்கு இது ஒரு மாபெரும் அடையாளம் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அவருடைய வந்திருக்கிறதுல நம்பாமல் அல்லது ராஜ்யம் நம்பாம இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மாபெரும் சாட்சியாக இருக்குது. அழகான ஒரு நிழல் அங்க நிச்சயம் அங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். சோ அப்ப இதுதான் அங்க ஒரு மாபெரும் உறுதியை கூட நமக்கு கொடுக்கறதாக இருக்குது. அப்ப இன்னைக்கு இந்த நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதமே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மாபெரும் சத்தியம். சோ அது மாத்திரம் இல்ல, அதுல மூலமாக கிடைக்கிற மாபெரும் ஆறுதல். அப்போ நம்ம சோர்வு இல்லாமல் இந்த ஒரு ஓட்டத்துல போகணும்னா நமக்கு ரொம்ப முக்கியமே இதுதான் அவருடைய மாறாத வாக்கு தத்தங்கள். சோ அந்த அந்த ஒரு வார்த்தைகள் அதைத்தான் நம்ம எப்பயுமே நம்முடைய மனதுல நம்ம அச போடணும். ரொம்ப முக்கியமா அதைத்தான் ரொம்ப ரொம்ப நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா இன்னொரு இடத்துல அங்க இன்னொரு ஒரு மகிமை அடைந்திருக்கிற ஒரு சகோதரன் அங்க சொல்லும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அவர் என்ன கொடுக்கிறாருன்னா, இதுல எதெல்லாம் வருது அப்படின்னா, உலக பிரகாரமா நம்ம தேடுறது மாத்திரம் இல்ல சொல்றாரு. அதாவது நம்முடைய அடிப்படை தேவைகளுக்கு நம்ம தேடுறோம் இல்லைங்களா, பொருளாதாரத்துக்காக. சோ இது மாத்திரம் அதுல வருது இல்ல, மாறாக மற்ற விஷயங்கள் என்ன வேணா நீங்க அதுக்குள்ள போட்டுக்கலாம் சொல்றாரு. நம்முடைய ஆரோக்கியம் சொல்லலாம், நம்முடைய உறவுகள் சொல்லலாம், வேற எது வேணா சொல்லலாம், எல்லாமே அங்க உள்ள கொண்டு வர்றாரு. அப்ப இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு எந்த விதத்திலுமே ஒரு இடரல் அங்க உண்டு பண்ணவே கூடாது. இந்த ஒரு ஓட்டத்துல நம்ம ஓடுறதுக்கு, ஏன்னா அவ்வளவு பெரிய மாறாத வாக்குத்தத்தை நமக்கு அங்க கொடுத்துருக்கிறார். மாறாத அவருடைய அந்த உறுதியான வார்த்தைகள் நமக்கு இருக்குது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவேன். சோ இன்னைக்கு நமக்கு அந்த வார்த்தை இருக்குது, அவர் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் திக்கற்றவர்களாகவே விடமாட்டார் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையோடு நாம் கலந்து செல்லலாம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.